ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி விரிவாக்கப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை வரும் 26ஆம் தேதி திறந்து வைக்கிறார். கடந்த 5 ஆண்டுகளில் வங்கிகளின் வாராக்கடன் பெருமளவு குறைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் விமானங்கள் இந்திய வான்பகுதியில் நுழைவதற்கு விதிக்கப்பட்ட தடை அடுத்த மாதம் 23ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் உலக சுகாதார அமைப்பின் கட்டடங்கள் சேதமடைந்திருப்பதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மான்செஸ்டரில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி விரிவாக்கப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை வரும் 26ஆம் தேதி திறந்து வைக்கிறார். 1992ஆம் ஆண்டு திறக்கப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தின் ஓடுதளம் 1350 மீட்டர் ஆக இருந்த நிலையில் தற்போது 452 கோடி ரூபாய் செலவில் 3115 மீட்டர் நீளமுள்ளதாக விரிவாக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஒரே நேரத்தில் 5 விமானங்களை நிறுத்தும் வகையிலும் ஏர்பஸ் விமானங்களும் வந்து செல்லும் விதமாகவும் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இதனை வரும் 26ஆம் தேதி மாலை பிரதமர் திறந்து வைக்கவுள்ளார். இதையொட்டி விழா நடைபெறும் பகுதியில் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நாட்டில் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் 500க்கும் அதிகமான தொடக்க வேளாண் கடன் சங்கங்களின் உணவு தானிய சேமிப்பு கிடங்குகள் கட்டி முடிக்கப்படும் என்று மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், கூட்டுறவுத்துறையில் உலகின் மிகப்பெரிய உணவு தானிய சேமிப்பு திட்டத்தின் கீழ் இதுவரை 11 மாநிலங்களில் உள்ள 11 இடங்களில் இத்தகைய கிடங்குகள் கட்டி முடிக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். இது தவிர உணவு தானிய பதப்படுத்தும் மையங்களும் நியாய விலை கடைகளும் அமைக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பால் உற்பத்தியாளர் மற்றும் மீனவர்களுக்கு உதவும் வகையில் புதிய பன்னோக்கு தொடக்க வேளாண் கடன் சங்கங்களை அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க நாடான லெசோத்தோ சென்றுள்ள வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிடா அந்நாட்டு பிரதமர் திரு சாமுவேல் மதாகனியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். மாசிறு நகரில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையின் போது பல்வேறு முக்கிய துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பின்னர் அந்நாட்டு மன்னர் 3ஆம் லெட்டிசியையும் திரு பபித்ரா மார்கரிடா சந்தித்து பேசினார். அப்போது இருதரப்புக்கும் பயனளிக்கக்கூடிய ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் வங்கிகளின் வாராக்கடன் பெருமளவு குறைந்துள்ளதாக நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர், 2021ஆம் ஆண்டு 9.11% இருந்த வாராக்கடன் இந்த ஆண்டு 2.58% குறைந்துள்ளதாக கூறியுள்ளார். வாராக்கடன் நிலுவைத் தொகையை வசூலிக்க மத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடன் நிலுவையை வசூலிப்பதற்கென பொதுத்துறை வங்கிகளில் சிறப்பு சொத்து மேலாண்மை பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். புதிய வருமான வரி மசோதா சாமானிய மக்கள் மற்றும் சிறு வியாபாரிகள் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதை எளிதாக்கும் என்று இந்த மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவர் திரு பைஜென் பாண்டா தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், இந்த புதிய மசோதா நிறைவேற்றப்பட்டால் நாட்டில் நீண்டகாலமாக நடைமுறையில் உள்ள வரி கட்டமைப்பு மாற்றியமைக்கப்படுவதோடு சட்ட சிக்கல்களையும் பெருமளவு தவிர்க்கும் என்று கூறியுள்ளார். தற்போது நடைமுறையில் உள்ள வருமான வரி சட்டத்தில் 4000க்கும் அதிகமான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு பதை சுட்டிக்காட்டிய அவர், புதிய சட்டம் குறைவான சட்ட விதிகளை கொண்டதாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் விமானங்கள் இந்திய வான்பகுதியில் நுழைவதற்கு விதிக்கப்பட்ட தடை அடுத்த மாதம் 23ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அடுத்த மாதம் 23ஆம் தேதி வரை இந்த தடை அமலில் இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது கடந்த மே 7ஆம் தேதி முதல் விதிக்கப்பட்ட இந்த தடை தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டு வருகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
மோடி அரசின் 11 ஆண்டுகள், உலக பொருளாதாரத்தில் 4ஆம் இடம், உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள், 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு, 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள், அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி, சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன், இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம்.
காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் உலக சுகாதார அமைப்பின் கட்டடங்கள் சேதமடைந்திருப்பதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. காசாவின் தீர் அல் பல்ஹாக் பகுதியில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலின்போது கட்டடங்கள் தீப்பற்றி எரிந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஊழியர்கள், அவர்களது குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினரும் இஸ்ரேல் படையினரால் பிடித்து செல்லப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டதாகவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. எனினும் தங்களது அமைப்பினர் காசா பகுதியில் தொடர்ந்து தங்கியிருந்து சேவைகளை வழங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் விமான விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவோருக்கு உதவும் வகையில் இந்தியாவில் இருந்து மருத்துவ உதவிக்குழு அனுப்பி வைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பிரதமர் திரு நரேந்திர மோடி அளித்த உறுதியின் அடிப்படையில் தீக்காய சிகிச்சை சிறப்பு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அடங்கிய குழு டாக்கா செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இக்குழுவினர் காயமடைந்தவர்களின் உடல்நிலையை பரிசீலித்த பின் தேவைப்பட்டால் அவர்களை சிகிச்சைக்காக இந்தியா அழைத்து வரவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் மகாராஷ்டிரா நாயக் என்ற நூலை அம்மாநில ஆளுநர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மும்பையில் நேற்று வெளியிட்டார். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு சி பி ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைமை பண்பு மற்றும் பல்வேறு முன்னேற்றகரமான சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் மகாராஷ்டிராவின் வளர்ச்சிக்கு அரும்பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். முன்பு பின்தங்கிய பகுதியாகவும் நக்சலைட்டுகள் ஆதிக்கம் மிகுந்ததாகவும் இருந்த மகாராஷ்டிரா தற்போது நாட்டின் வலிமையான மாநிலமாக உருவெடுத்துள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். உத்தரப்பிரதேசத்தில் பெண்கள் பெயரில் 1 கோடி ரூபாய் வரையிலான மதிப்பில் வாங்கப்படும் சொத்துக்களுக்கு 1% முத்திரைத்தாள் கட்டண விலக்கு அளிக்க அம்மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதை ஊக்குவிக்கும் நோக்கில் இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இளைஞர்களுக்கான டிஜிட்டல் சேவைகள், கல்வி மற்றும் கட்டமைப்பு வசதி தொடர்பான பல்வேறு திட்டங்களுக்கும் இந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணியில் இதுவரை 7,68,00,000 அதிகமான வாக்காளர்களின் விவரங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதுவரை மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் மூலம் 1,18,66,000 வாக்காளர்கள் இறந்து போனதும் 26,00,000 அதிகமானோர் நிரந்தரமாக இடம்பெயர்ந்து விட்டதும் தெரியவந்துள்ளதாக அந்த ஆணையம் கூறியுள்ளது. மேலும் 52,30,000 வாக்காளர்கள் குறிப்பிட்ட முகவரியில் வசிக்கவில்லை என்பது கண்டறியப்பட்டிருப்பதாகவும், இன்னும் 21,35,000 வாக்காளர்களிடம் இருந்து வசிப்பிட உறுதி சான்றிதழ்கள் பெற வேண்டியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன பொருட்கள் மீதான கூடுதல் வரி விதிப்பை தவிர்ப்பது குறித்து அந்நாட்டு வர்த்தக அமைச்சருடன் அடுத்த வாரம் ஸ்டாக்ஹோமில் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக அமெரிக்க வர்த்தக அமைச்சர் திரு ஸ்காட் பெசன்ட் தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் இதனை தெரிவித்த அவர், அடுத்த மாதம் 12ஆம் தேதிக்குள் புதிய ஒப்பந்தம் ஏற்படுத்த வேண்டும் என்று காலக்கெடு விதிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். சீன அமைச்சருடன் நடத்தவுள்ள இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமானதாக அமையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஸ்டாக்ஹோமில் வரும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று ஸ்வீடன் பிரதமரும் உறுதி செய்துள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மான்செஸ்டரில் இன்று தொடங்குகிறது. இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்கும். இதுவரை நடைபெற்ற 3 போட்டிகளில் 2-1 என்ற கணக்கில் இங்கிலாந்து அணி முன்னிலையில் உள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான 3வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 13 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இங்கிலாந்தில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் களம் இறங்கிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 318 ரன் எடுத்தது. அணித்தலைவர் ஹர்மன்பிரீத் கவுர் அதிகபட்சமாக 102 ரன் எடுத்தார். இதையடுத்து 319 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய இங்கிலாந்து அணி 305 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டிகள் இன்று தொடங்குகிறது. கொல்கத்தாவில் நடைபெறும் 1வது போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி சவுத் யுனைடெட் அணியை எதிர்கொள்கிறது. இதேபோன்று ஜம்ஷெட்பூர், ஷில்லாங், கோக்ரஜார் மற்றும் இம்பால் ஆகிய நகரங்களிலும் போட்டிகள் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி விரிவாக்கப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை வரும் 26ஆம் தேதி திறந்து வைக்கிறார். கடந்த 5 ஆண்டுகளில் வங்கிகளின் வாராக்கடன் பெருமளவு குறைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் விமானங்கள் இந்திய வான்பகுதியில் நுழைவதற்கு விதிக்கப்பட்ட தடை அடுத்த மாதம் 23ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் உலக சுகாதார அமைப்பின் கட்டடங்கள் சேதமடைந்திருப்பதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மான்செஸ்டரில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.